இவ்வாறு செய்து
மொழிபெயர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பூரண உறுதியுடன் அறிவின் மூலமாக ஆழ்நிலையில் ஒருவன் நிலை பெற வேண்டும். இவ்வாறாக மனம் ஆத்மாவில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேறு எதையுமே சிந்திக்காமல் இருக்க வேண்டும். பொருளுரை: முறையான உறுதியாலும் அறிவாலும் புலன் இயக்கங்களுக்கு ஒருவன் முற்றி புள்ளி வைத்துவிட வேண்டும். இது பிரத்யாகாரம் எனப்படும். உறுதி, தியானம், புலனடக்கம் இவைகளால் கட்டுப்படுத்தப்பட்ட மனம் சமாதியில் ஆழ்நிலையில் நிலை பெற வேண்டும். இந்த நிலையில் வாழ்வின் ஜட கருத்துக்களில் ஆளும் அபாயம் சிறிதும் கிடையாது. அதாவது ஜட உடல் இருக்கும் வரை ஜடத்துடன் இணைந்தே ஒருவன் இருக்க வேண்டும் என்றாலும் கூட புலனுகர்ச்சியை பற்றி ஒருவன் சிந்திக்க கூடாது என்பதே. பரமாத்மாவின் இன்பத்தை தவிர்த்த இன்பங்கள் எதையும் எண்ணுதலும் கூடாது. கிருஷ்ண உணர்வை நேரடியாக பயில்வதால் இந்நிலை எளிதாக அடையப்படுகிறது.
சனாய் சனாய் ரூபரமே புத்தியா திருஷி கிரகிதையா ஆத்மசங் மனக்கிருத்தவா நக்கிஞ்சிதபி சிந்தையே. ட்ரான்ஸ்லேஷன்:
கொஞ்சம் கொஞ்சமாக பூரண உறுதியுடன் அறிவின் மூலமாக ஆழ்நிலையில் ஒருவன் நிலை பெற வேண்டும். இவ்வாறாக மனம் ஆத்மாவில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேறு எதையுமே சிந்திக்காமல் இருக்க வேண்டும்.
வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சகன ரகுநாதம் விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பஜனசிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகனதலிதா ஸ்ரீவிசாகாந்விதாம்ச ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய புவனித்தானந்த ஸ்ரீஅத்வைதகராதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே. இன் திஸ் சாப்டர் லார்ட் கிருஷ்ணா இஸ் டிஸ்கிரைபிங் தி ப்ராசஸ் ஆஃப் தியான யோகா.
இந்த அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் தியான யோக வழிமுறையை சொல்லி கொடுக்கிறார்.
தி வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன்,
தியானம் செய்யறது அப்படிங்கிற கடினமான ஒரு வழிமுறையை சொல்லித்தர.
That is not recommended for the sage.
அது இந்த யுகத்துக்கு பரிந்துரைக்கப்படுறது கிடையாது.
The message, the recommended process for God realization is chanting the names of Krishna.
கடவுளை உணர்ந்தறியதற்காக இந்த யுகத்துல பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய முறை பகவானுடைய திருநாமங்களை சொல்றது.
However, many of the instructions in this chapter are very useful for people who are chanting Hare Krishna.
இருந்தாலும் யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றாங்களோ அவங்களுக்கும் இந்த அத்தியாயத்திற்குரிய பல விஷயங்கள் ரொம்ப உபயோகமா இருக்கும்.
The process of Dhyana Yoga and the process of Bhakti Yoga, they have many, although they appear to be quite different, they have many points in common.
Dhyana Yoga வழிமுறையும் Bhakti Yoga வழிமுறையும் பார்க்கறதுக்கு வேறுபட்டது மாதிரி தெரிஞ்சா கூட பொதுவான கருத்துக்கள் பல இருக்கு.
The purpose of Dhyana Yoga, Dhyan means that the mind is fixed.
Dhyana அப்படினா மனமானது ஒருநிலைப்படுத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம்.
In Bhakti Yoga, the goal is also to fix the mind on Krishna.
பக்தி யோகத்திலும் நம்மளுடைய குறிக்கோள் நம்ம மனதை கிருஷ்ணர்ல நிலைநிறுத்துறதுதான்.
Although Dhyan, meditation, that is it's a static state, it's neutral state, one simply meditates.
தியானம் அப்படிங்கிறது எந்த ஒரு செயலும் இல்லாம மந்தமா இருக்கக்கூடியது, அது நடுநிலையான ஒரு செயல்னு சொல்லலாம்.
Whereas in bhakti, one doesn't simply think about the object of meditation, but directly engages in the service of the object of meditation with love.
தியானத்துல ஒருத்தன் தியானத்திற்கான பொருளை வெறுமனை நினைச்சுட்டு இருக்கான், ஆனா பக்தியில அப்படி வெறுமனை நினைத்து கொண்டிருக்காம அவன் வந்து அந்த தியானத்தினுடைய பொருளுடைய தொண்டுல நேரடியா ஈடுபடுறான்.
Madhusudan doesn't like to hear the lecture.
மதுசூதன் லெக்சர் கேட்கறது விருப்பப்படலையா?
Busy doing something else. So that object of love is Krishna.
அந்த அன்பினுடைய பொருள் கிருஷ்ணர்.
So to think about one object only, it means not thinking about anything else. That's an obvious statement.
ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைச்சிருக்கணும் அப்படின்னா வேற எதையும் நினைக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவான ஒரு கருத்தாயிடும்.
Now we find that difficult to do, to think about one thing only.
நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைச்சிருக்கிறது அப்படிங்கிறது கடினமானது அப்படின்னு உணர்றோம்.
If we ask anyone to meditate on one object only, it's very difficult to do.
நீங்க யாருக்காவது போய் ஏதாவது ஒரே ஒரு பொருளை மட்டும் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா அது ரொம்ப கடினமானதா இருக்கு செய்யறதுக்கு.
Because if we think of one thing, then that will make us think of something else.
ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை நினைக்கும் போது அது இன்னும் மற்ற பல்வேறு பொருள்களை நினைக்கிறதுக்கு நல்லா தோன்றும்.
Because everything is in relationship to other things.
ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளோட ஒரு உறவு முறையா இருக்கு.
Just like think of anything, think of a microphone. All right, let's think of a microphone.
ஒரு உதாரணத்துக்கு நாம வந்து இந்த மைக்ரோஃபோனை பத்தி கொஞ்ச நேரம் அப்படி யோசிக்கலாம்.
Well, if we think of a microphone, what will we do? We'll keep a picture in our mind of a microphone.
நாம மைக்ரோஃபோனை நினைக்கிறோம் அப்படினா இந்த மைக்ரோஃபோனோட படத்தை நம்மளுடைய மனதில நினைச்சிருக்கோம்.
But then because the nature of the mind is to keep on moving, then we start thinking something related to the microphone.
மனதின் இயற்கையானது எப்பவுமே நகர்ந்துகொண்டே இருக்கக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம உடனே இந்த மைக்ரோஃபோனுக்கு சம்பந்தமான பல விஷயங்களை நினைக்க ஆரம்பிச்சோம்.
What is inside it? How does it work?
இதுக்குள்ளார என்ன இருக்கு? இது எப்படி வேலை செய்யுது?
Or I could use this for speaking.
நான் இது பேசுறதுக்கு உபயோகப்படுத்தலாம்.
And then we could imagine that I'm speaking to a huge crowd, I'm a big politician.
அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கற்பனை பண்ணிட்டே போகலாம். நான் வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு பெரிய அரசியல்வாதி.
And all of a sudden our meditation on a microphone went into fantasizing about being the chief minister of Tamil Nadu.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம வந்து இந்த மைக்ரோஃபோன் மேல நம்மளுடைய நினைவு இருந்தது நவுந்து போய் நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரினா அப்படின்னு சொல்லி மனதில் கற்பனை பண்ணக்கூடிய நினைக்கு போயிடும்.
So like this, we have experience. One thought will take us to another thought, and just in this way the mind will range over an incredible canvas, an incredible vista of panorama of different objects, scenes.
நமக்கு இதுல இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பொருளை நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பொருளானது நம்மள அப்படியே ஒவ்வொரு பொருளா அங்கே இங்கே எல்லா இடங்களுக்கும் நம்மள அலைக்கழிச்சிடும்.
So in personal meditation they say just to meditate on nothing or oneness or the light. There's no variegatedness in it. Variety, no variety.
அருள் தியானம் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா எதையும் பத்தி நீ ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த நீ நினைச்சிட்டு இருக்கணும், இல்ல ஒரு ஒளியை நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பன்மைகளும் இல்லாத ஒரு தன்மையாயிடும்.
That's considered the only way you can meditate and keep the mind from wandering.
அது வந்து மனம் அங்கேயும் அலைபாயறதுல இருந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே வழின்னு கருதப்படுது.
If you think of nothing, if you meditate on nothing, then there's no thing for the mind to wander off into.
நீ எதை பத்தின யோசிக்கல அப்படினா அப்ப யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உங்களுடைய மனம் அங்கேயும் பாயாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
But the only problem is it's very difficult to meditate on nothing.
ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதது மேல தியானம் பண்றது அப்படிங்கிறது கடினமானது.
Because all the time something comes into the mind.
ஏன் அப்படின்னா எப்பவுமே மனதுல ஏதோ ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும்.
And even if you meditate upon, you try to meditate just upon light, then you start to think, well, where does the light come from? Or maybe someone's dancing in the light. So meditation on Krishna is not exactly the same as meditation on the impersonal void or impersonal light.
அருவமான ஒண்ணுமில்லாத தன்மையோ இல்ல அருவமான ஒரு ஒளியை மேலேயே தியானம் பண்றதுக்கும் கிருஷ்ணரை தியானிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு.
The object of meditation is one, Krishna.
இந்த தியானத்தினுடைய பொருள் கிருஷ்ணர் அமைகிறார்.
But Krishna has many activities.
ஆனா கிருஷ்ணருக்கு நிறைய செயல்கள் இருக்கு.
So meditation on Krishna means to meditate on how he is taking the cows out in the forest of Vrindavan.
Krishna mele dhyanikkiradhu appadina Krishna eppadi pasukala Vrindavana kaadugalukku meekkiradhu kooti porar appadingiradha dhyanikkiradhu ulladum.
How he is lifting Govardhan hill.
Avar eppadi Govardhan malaiya thookkirar.
His various avatars.
Avarude palveru avatarangal.
So meditation on Krishna, although the object is one, there is much variety in that meditation.
Krishna pathi dhyanikkiradhu appadingiradhu dhyana porul ondra irundha kuda andha dhyanathinudaiya
So this is very natural and practical for the mind. Because the mind is always moving, so we are recommended move as Krishna moves. Move on the subject of Krishna's activities. And within this world, we have to serve Krishna. So we have to perform so many activities. And that also requires careful thought. Attention, concentration. There's a word in English, conscientiousness. I don't know if you have that in Tamil. It means careful, dutiful attention. One should always be aware of the proper thing to do. Just like there may be so much garbage thrown all over the temple grounds. And you just walk in and you don't bother, you don't really see it because, well, it doesn't bother me, so why should I bother about it? But a conscientious person thinks this is Krishna's temple. We should keep it very clean and nice. So in all aspects of service to Krishna, one should be conscientious. Everything should be done properly for Krishna. Sometimes we think of a pure devotee. Of course, those descriptions are in Shastra, that Romanchakam Pashu Taranga Bhajo. Those descriptions are given, the hairs are standing on end. Trembling. Trembling in ecstasy. And tears flowing in waves due to his absorption in service to Krishna. Srila Prabhupada demonstrated to us what it means to be a practical Paramahamsa. Once Gurudas Prabhu, who was overseeing the construction of the ISKCON Vrindavan temple prior to its opening in
1975.
So he met Srila Prabhupada was arriving at the airport. At that time was called Palam Airport. Now it's called Indira Gandhi International Airport.
In அந்த ஏர்போர்ட்டுக்கு பிரபுபாதர் வந்து இறங்கினார்.
In Delhi.
அது டெல்லியில இருக்கு.
So then they were going in the taxi or whatever it was to Vrindavan. They were driving.
அப்போ அவங்க வந்து ஒரு டாக்ஸில விருந்தாவனத்துக்கு போயிட்டு இருந்தாங்க.
And Prabhupada hadn't said anything.
பிரபுபாதர் எதுவுமே வாய பேசல.
So Gurudas was waiting to what will Prabhupada say.
குருதாஸ் வந்து காத்திருந்தார் பிரபுபாதர் என்ன சொல்ல போறார் முதல்ல.
And he was expecting that Krishna's pure devotee is now going to Vrindavan. He'll speak something maybe about Krishna's Vrindavan pastimes.
அவர் வந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்தார். ஒரு தூய பக்தர் கிருஷ்ணருடைய அற்புதமான நிலமான விருந்தாவனத்துக்கு வரார். அவர் வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி ஏதாவது பேசுவார் சொல்லி எதிர்பார்த்தார்.
So eventually Prabhupada said something.
காலப்போக்கில் பிரபுபாதர் ஒரு வார்த்தையை சொன்னார்.
He said cement.
அவர் சொன்னார் சிமெண்ட்.
He wanted to discuss how we're going to get enough cement.
அவர் வந்து நமக்கு எப்படி போதுமான அளவு சிமெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சார்.
Because in those days cement was rationed, like pretty much everything else in India was rationed in those days.
அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படினா இந்த சிமெண்ட் ஆனது ஒரு அளவு தான் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. ஒரு அளவு கொடுத்து ஏன்னா அப்ப எல்லா பொருட்களுமே அப்படி அளவு அங்காடிகளில் தான் நமக்கு கிடைக்கும்.
It was very difficult to get sufficient cement to build the temple.
கோயிலை கட்டுறதுக்கு போதுமான அளவு சிமெண்ட் வாங்குறது அப்படிங்கிறது மிகவும் கடினமானதா இருந்தது.
So Prabhupada's meditation on Krishna in Vrindavan was how, what do we need to finish this temple so that we can use this as a preaching base.
கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி பிரபுபாதருக்கு விருந்தாவனத்துல இருந்த தியானம் என்ன அப்படின்னா எப்படி நமக்கு போதுமான அளவு சிமெண்ட் வாங்கி நம்ம எப்படி கிருஷ்ணருக்கான இந்த கோயிலை நம்ம கட்டி முடிச்சு பிரச்சாரத்துக்கு ஒரு அடிப்படையா அமைக்க முடியும் அப்படின்னு இருந்தது.
How was Srila Prabhupada able to spread this Krishna consciousness movement all over the world so quickly?
Srila Prabhupada எப்படி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுக்க இவ்வளவு விரைவா பிரச்சாரம் பண்ண முடிஞ்சது?
Now there may be many factors, so with this question could be answered in various ways.
இந்த கேள்விக்கு வந்து நம்ம பல்வேறு விதத்துல பதில் கொடுக்கலாம் ஏன்னா அதுல பல்வேறு கருத்துக்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி.
But one factor that's connected with the verse we're discussing today is his complete determination.
நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய பதத்தோட தொடர்புடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா பிரபுபாதர் முழுக்க ஒரு முழுமையான திடகார்த்தமான மனதோட இருந்தார்.
Anyone else would have been discouraged.
மற்றவங்க யாரும் அவ்வளவு உறுதியோட இருக்க முடியாது.
No one wanted him to go to America.
யாருமே அவர் அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பல.
He had to beg a passage on a ship.
அவர் வந்து கப்பல்ல போறதுக்கான பயணத்துக்கு அவர் வந்து கெஞ்ச வேண்டி இருந்தது.
The ship owner didn't want to give it to him.
அந்த கப்பலுடைய முதலாளி அவர் கொடுக்கிறதுக்கு விருப்பப்படல.
And no one could understand why he's an old man, why he's a sadhu, why doesn't he just stay in Vrindavan? What does he want to go sightseeing in America for?
யாராலே வந்து அவர் புரிஞ்சுக்க முடியல. இவர் ஒரு வயசானவர், ஒரு சாது, இவர் ஏன் பிருந்தாவனத்துல இருந்து கூடாது, எதுக்காக இவர் அமெரிக்காவுக்கு போய் அங்க படம் அங்க போய் சுத்தி பாக்கிறதுக்கு போகணும்னு நினைக்கிறாரா நினைச்சாங்க.
Anyway, so many difficulties.
இப்படி பல்வேறு சிக்கல் இருக்குது அவருக்கு.
If we want to do anything in this world, there are so many difficulties.
இந்த உலகத்துல நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கனால அதுல கண்டிப்பா பல்வேறு சிக்கல் இருக்கும்.
You know, often even to make some idlis is some difficulty.
அடிக்கடி பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா இட்லி பண்ணணும் அப்படின்னா கூட அதுலயும் கஷ்டங்கள் இருக்கு.
Traditionally, people, the ladies would make that by grinding on a stone. So that's some difficulty.
முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இந்த இட்லிக்கு மாவு அரைக்கணும் அப்படின்னா கல்லில் அரைச்சி அதை செய்வாங்க.
Nowadays, out of the millions of idlis that are made in Tamil Nadu every day, probably not even 1,000 is made on stone. Probably, is it? What would you think? In the village, they're all using mixie, is it?
No. Some people use
it. Still.
Very bad.
Yeah. Hardly more than 1,000 are made.
லட்ச கணக்கில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் சுடக்கூடிய இட்லிகளில் ஒரு 1,000 இட்லி வேணா கல்லில் ஆட்டி செஞ்சு சுடக்கூடியதா இருக்கும்.
So everyone's using the mixy. It's easy. There's no difficulty if you use a mixy.
எல்லாருமே வந்து எந்திரத்தை உபயோகப்படுத்தி செய்யறாங்க. அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப எளிமையானதுன்னு.
You know what a mixy is? It's a food grinder, electric food grinder. So, but there's also difficulty. It breaks down. Who's had that experience? Your mixie breaks down. Ladies. Yeah, all the hands are going up. It breaks down time to time, and then there's no mix. Then it becomes an emergency. You have to get it mended quickly, otherwise no more idlis. That morning's a complete disaster because you can't, you know, you won't get a mystery at that time of the morning. Mystery, they say in Tamil? No. Means a workman, you can say. Mystery means a skilled or semi-skilled worker, someone who repairs things usually. Or a carpenter. It means a skilled laborer. Anyway, that's for the benefit of Gopalacharya and whoever else might be listening to this in future who's not from India. So, anyway, the point is there's always difficulty. So it takes determination to overcome difficulties. Mixi breaking, that's not so common, but the current going out, that's very common. How many times it happened? You just put it in, and it stops. So if there's difficulty involved in making idli, so what to speak of the difficulties of spreading the Krishna conscious movement all over the world? When this Prabhupada first was spreading this ISKCON in India, there was so much propaganda in the newspaper that this is CIA. They thought it's all American, so it must be CIA. There was lots of propaganda. Many people believed it. And ISKCON's first center in Bombay was in a 7-story building, which was, you know, at that time that was something very prestigious. It was on the top floor, 7th floor. And on the 6th floor was the Pakistani consulate. So the newspapers were saying, see, that's proof, it shows. There was so much unnecessary distrust. And then eventually they got the land in Juhu, which has now become a very famous center of ISKCON, Juhu in Bombay. But at that time it was just full of rats and snakes and mosquitoes. And See, nowadays many people are going there to visit the temple. At that time people used to go there early in the morning for some business that people do early in the morning. You don't know, because you all, you know, everyone now, they have attached bathrooms. But in those days, most of India, they used to go for a walk in the field, first thing in the morning. So there were so many difficulties, but Prabhupada was determined. Even if his own disciples didn't understand, or they, all of his disciples said, Prabhupada, there are so many problems here trying to get this center built in Juhu. We have got the solution. We know what the solution is. We'll forget this land and go back to that nice apartment in the 7-story
building.
Prabhupada wouldn't allow them. Stay and suffer. But of course he said everything should be built in 6 months, although it took them 7 years eventually. But he was determined that there should be a center. And because of that determination, Prabhupada was able to spread this Krishna conscious movement all over the world. So in our own spiritual lives, of course, determination is also required. Here it's described about the yogis, how determined they have to be. What kind of determination do you need to be a yogi? To sit in a cave in the Himalayas and very austere condition. And for years and years and years just performing austerities. We see at Kumbh Mela, which every 12 years in Prayag, the yogis come down from the Himalayas. So they're very austere. So they have great determination. Not to engage in any kind of sense gratification. We don't ask people in Krishna consciousness to perform such severe austerities. But determination is required. Most people have very little determination. For spiritual life. Many people have determination for material life. Even to do anything worthwhile in this world, in material life, determination is also required. We see the young children from a young age, they're studying from like 5 o'clock in the morning, and they go, before they go to school they have tuition. and after school they have tuition. They're very determined from a young age to be successful in studies. So to achieve anything, one has to be determined. Here it's describing the yogis. Prabhupada has elaborated in the purport how they withdraw their minds from sense gratification. That is required in bhakti yoga also. Bhakti yoga, we're always thinking, means always thinking of Krishna. That means always thinking of Krishna's enjoyment. If we're thinking of my enjoyment, then we cannot be Krishna conscious. So that requires determination to overcome the tendency to think about my enjoyment. If we try to meditate on the light or the void, we'll find that very quickly we are thinking about plans for my own enjoyment. And even if we try to think about Krishna, soon, unless we are very determined, our thoughts will go to our own enjoyment. So it requires great determination to keep fixed on the path of Krishna consciousness. It's a different quality of determination to those who want to be successful materially. What we call success and what they call success is something diametrically opposite. They consider success to get lots of money so they can enjoy this material world. And devotees consider success to be free of even the desire to enjoy this material world. But in either endeavor, determination is required. This chapter describes the determination of the yogis. People have got very poor spiritual determination in this age. I didn't say Kali Yuga. We may find someone is determined for material advancement, they get up very early in the morning. But if we ask them to, now you take up chanting Hare Krishna, and if they see the rules, they become disturbed in their minds. If we ask people that you stop drinking coffee, they think this is something terrible. Or even people, they're kind of half taking to Krishna consciousness, and they find, oh, it's very difficult to overcome this. Or even they've given it up, but then they're they visit their relatives, and their relatives say, "Well, why don't you drink coffee?" And say, "Well, why don't I drink coffee? You're right." Very poor determination. This anukulyasya sankalpa pratikulyasya varjanam, these two related principles which are essential for advancement in Krishna consciousness. To accept whatever is favorable for advancing in Krishna consciousness and to reject whatever impedes our advancement in Krishna consciousness. So, we have to know what is favorable and what is unfavorable. And we have to apply that with intelligence. That is described here, buddhya dhriti grihitaya, that this determination is based on intelligence. People who want to be materially successful, they think that taking to Krishna consciousness is crazy. Because it seems very intelligent to them to apply their intelligence to become materially successful. And the endeavor to become Krishna conscious, they think, well, that's crazy. You don't get anything good out of that. So they measure what is favorable and unfavorable in terms of their career advancement. Because they are not Atma Sangstha, they're not situated in the self or knowledge of the self. Devotees, they are truly Atma Sangstha, fixed in knowledge of the self. Because they know I am an eternal servant of Krishna. So understanding this, they apply their intelligence in every situation. And thus, they are not swayed by what anyone who is not Krishna conscious says to them. Everything we do, what we eat, what we wear, how we dress, all these kind of things. Now we may think, well, dress doesn't matter very much. But if we want to please Krishna more, then we will dress in the way that Krishna prefers us to. Gaura bhakta priya vesha dadhamana tilak tulasi mala shobhamana. That is described by Srila Bhaktivinoda Thakur. Dressing in a manner which is pleasing to the devotees of Chaitanya Mahaprabhu. With tilak and tulasi mala. So If we're fixed in the self, if we know that I'm a servant of Krishna, then we'll always prefer to dress like this. But if we're not Atma Samsta, if we identify ourselves in terms of family, relations, caste, and all this kind of thing, then we'll be affected by other people who also consider like that. Then we'll be affected that, oh, what do my relatives think of me? What do my caste members think of me? So this determination is based on the intelligence of understanding that I am the servant of Krishna. Those who do not have determination, they cannot advance in Krishna consciousness. So any problem comes and they become disturbed. Instead of thinking that this is an opportunity for me to serve Krishna in some difficulty, they think, oh, everything finished. Once one devotee, he went to visit another devotee who was living in a village, and he found he had stopped chanting Hare Krishna. He found the devotee living in the village had stopped chanting Hare Krishna. So why have you stopped chanting? He
asked.
Oh, my mind is so disturbed, there are so many family problems. This means not Atma Samsta, not fixed in the self. That if the mind is disturbed, we should chant more. We should know that the problems, always there will be problems. There'll never be a time when there are not problems in this material world. Sometimes there are more, sometimes there are less. But one who is fixed in knowledge of the self knows that I am an eternal servant of Krishna. Whatever goes on in this material world, I have to serve Krishna. So this determination is required. And definitely everyone will be tested in various ways. We shouldn't think that, well, I'll take to Krishna consciousness, then all the problems will stop. That's a complete misunderstanding. It's not that Krishna told Arjuna that, Arjuna was saying, I don't know what to do, and Krishna didn't say, well, okay, I'm God, I'll just solve all your problems for you. Krishna could have done that. But he didn't. Why didn't he just, by his desire, make the whole situation nice? He didn't. Why is that? Well, one reason is because Krishna gives minute independence to all the jivas.
ஒரு காரணம் என்ன அப்படினா கிருஷ்ணர் ஒவ்வொரு ஜீவனுக்கும் மிக சிறிய அளவுல சுதந்திரம் கொடுக்கிறார்.
So the various jivas involved in that situation were in that situation because of their misuse of their independence in various ways.
அத்தகைய சூழ்நிலையில அந்த சூழ்நிலையில இருந்த பெரும்பாலான ஆத்மாக்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய சிறிய சுதந்திரத்தை தவறா உபயோகப்படுத்தியிருந்த காரணத்தினால.
Arjuna is a pure devotee of Krishna.
அர்ஜுனன் கிருஷ்ணருடைய தூய பக்தன்.
He was not misusing his independence.
அவன் தன்னுடைய சுதந்திரத்தை தவறா உபயோகப்படுத்த கிடையாது.
But still he was in such a difficult situation.
இருந்தாலும் அவனுக்கு அத்தகைய சிக்கலான சூழ்நிலை வந்தது.
So Krishna didn't just dissolve all the difficulties.
கிருஷ்ணர் உடனே எல்லா கஷ்டங்களையும் அப்படியே மறைச்சிட கிடையாது.
He said, "No, you face them."
கிருஷ்ணர் சொன்னார், "இல்ல, நீ இத சந்திக்கணும்னு."
Bhakti is tested in difficulty.
பக்தி ஆனது சிக்கலான சூழ்நிலைகளில் சோதிக்கப்படும்.
Anyone can, you know, say, "I'm a devotee."
யார் வேணாலும் சொல்லலாம், "நான் பக்தன் தான்."
But that is tested when there's some, there may be so many ways in which it may be tested.
அது வந்து சோதிக்கப்படும், பல்வேறு வழிகளில் அது சோதிக்கப்படலாம்.
In Mayapur, many years ago, there was an attack on our temple.
மாயப்பூர்ல பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கோயில வந்து தாக்கிறதுக்கு சிலர் வந்தாங்க.
Actually, more than once it happened.
அது வந்து ஒரு தடவைக்கு மேல பல தடவை நடந்திருக்கு.
One time at night, a gang of gundas came, thieves.
ஒரு தடவை ராத்திரியில ஒரு குண்டர்கள் படை நிறைய கும்பலா வந்துட்டாங்க.
And they attacked the temple. They wanted to steal the... They thought the deities were made of gold, so they wanted to steal them. So, some devotees locked themselves in their rooms. And some came out to face the Gundas who were armed with bombs and sticks and guns, and the devotees didn't have anything to defend themselves.
ஒரு சில பக்தர்கள் வெளிய வந்து அந்த குண்டர்களை சந்திக்கிறது தயாரானாங்க. அந்த குண்டர்கள் கையில பாம் இருந்தது, துப்பாக்கி இருந்தது, குச்சி இருந்தது. ஆனா பக்தர்களுக்கு தங்களை பாதுகாக்கிறது எதுவுமே கிடையாது. இருந்தாலும் சந்திக்க முன்வந்தாங்க.
So that was a great test.
அது ஒரு பெரிய சோதனையா இருந்தது.
How many of us would be willing to, you know, risk our lives?
நம்மள எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கைய அபாயகரமான சூழ்நிலையில வச்சுக்கிறதுக்கு முன் வருவோம்?
It's easy to say, "Yes, I'm a devotee," but when the test comes, we have to see.
நான் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப எளிமையானது, ஆனா சோதனை வரும்போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பக்தியில இருக்கோம்.
So we shouldn't be overcome by very small difficulties.
நம்ம வந்து ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதனால அப்படியே மூழ்கிடக்கூடாது.
This child should be restrained from playing.
இந்த குழந்தை விளையாடுறதுல இருந்து நிறுத்தப்படணும்.
Who's the parents? They should take. Now you may say, "Why am I being disturbed by this difficulty?"
இப்ப இந்த பிரச்சனையால நான் ஏன் சஞ்சலம் அடைறேன் நீ கேக்கலாம்.
Because that's disturbing the concentration that you can listen to this talk about Krishna consciousness.
ஏன் அப்படின்னா கிருஷ்ண பக்தி பத்தி இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க கேட்கறதுல இருந்து உங்களை அது வந்து வலித்திருக்கும்.
The child has no determination.
குழந்தைக்கு வந்து மன உறுதிங்கிறது கிடையாது.
If you try to restrain them, they will simply cry or protest.
அதுங்களை தடை செய்யணும், தடுத்து நிறுத்தணும் நினைக்கும் போது அது எதிர்ப்பு தெரிவிக்கும் இல்ல அழ செய்யும்.
So we should not be childish.
நம்மளும் வந்து அது மாதிரி குழந்தைத்தனமா இருக்கக்கூடாது.
When there are difficulties, we should understand, "This is Krishna's mercy on me."
எப்பெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அப்ப நாம புரிஞ்சுக்கணும் இது கிருஷ்ணருடைய கருணை என் மேலே.
And go forward in Krishna consciousness.
கிருஷ்ண பக்தியில முன்னேறி போகணும்.
Don't just hide away or try to avoid it.
நாம வந்து சும்மா ஒளிஞ்சிட்டு அதை தவிர்க்கிறது முயற்சி பண்ணக்கூடாது.
Now we may wonder, well, what is this determination? How does that match with Chaitanya Mahaprabhu's instruction to be humble?
இப்போ இந்த மன உறுதிங்கிறது என்ன? இது எப்படி சைத்தன்ய மகாபிரபு பணிவோட இருக்கணும்னு சொல்லியிருக்காரு? இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
Chunadapi sunich, this Chaitanya Mahaprabhu has taught us that we should consider ourselves lower than the grass.
சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார், புள்ளை விட பணிவா நம்ம வந்து கருதணும்னு.
And when we think of someone who's determined, we think of someone who's very solid and strong and they won't listen to anyone. But determination in Krishna consciousness is not the pig-headedness of a stubborn wretch.
Krishna bhakti la mana urdiyoda irukkiradhu abingiradhu chumma periya alavula namu vandu udala valarthundu gambhirama irukkiradha kaatradhu kedaiyadhu.
This Hiranyakashipu is an example of being determined.
Hiranyakashipu mana urdhikku oru udharanama namu kudukalam.
His determination was demonic.
Ana avanudaiya mana urdiyanadhu asuratanamanadhu.
But a devotee's determination, that doesn't mean that because he's very strong in his resolve, doesn't mean that he oppresses others. Just like I was saying, Prabhupada was pushing the devotees. No, you stay in that garbage pit of a place and develop and make it into a temple.
உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டு இருந்தேன், பிரபுபாதர் வந்து ரொம்ப குப்பை கூல மாதிரி இருந்த ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்த நீங்க வந்து கோயிலா முன்னேற்றணும், இங்க இருந்து நீங்க கஷ்டப்பட்டு இதே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொன்னார்.
So you might think, well, Prabhupada was just oppressing them.
நீங்க ஒண்ணே நினைக்கலாம், பிரபுபாத் மக்களை வந்து பலவந்தப்படுத்துறாரு.
No one's going to take hold of this boy. He can play outside, but not here. Where's the parents? There are no parents.
Nobody
knows. They abandon him. And what to do if the parents aren't here? How is that? So, no, but Prabhupada was, he was, materially that might be considered as suffering, but Prabhupada was given the opportunity to serve Krishna.
ஜல ரீதியில பார்த்தோம் அப்படின்னா அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தெரியலாம், ஆனா கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு பிரபுபாதர் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
There's a lot of mercy to be had by serving Krishna in difficult situations.
கஷ்டமான சூழ்நிலையில கிருஷ்ணருக்கு சேவை பண்றது மூலமா நிறைய கருணையை நம்ம வந்து பெற முடியும்.
That doesn't mean that we should just deliberately try to make everything difficult for no reason.
அதனால எந்த காரணமும் இல்லாம தேவையில்லாம ஒரு விஷயத்தை வந்து கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
We see that some kind of yogis, they do that. They'll sit on thorns. I've seen at Kumbh Mela, they sit on thorns.
ஒரு சில யோகிகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, தேவையில்லாம அவங்களே கஷ்டமான சூழ்நிலை உருவாக்கிப்பாங்க. அவங்க வந்து முள்ள உட்கார்ந்துருப்பாங்க, நான் கும்பமேளால பார்த்திருக்கிறேன்.
So that's one kind of tapasya.
அது ஒரு வகையான தபஸ்யா தவம்.
But that's meaningless because Krishna is not served any better by sitting on thorns.
ஆனா அது அர்த்தம் இல்லாதது. கிருஷ்ணர் அதன் மூலமா அந்த முள்ளில உட்கார்றதுனால கிருஷ்ணர் எந்த விதத்துல சேவை செய்யப்பட்டார்?
It's certainly the opposite of sense gratification.
இது கண்டிப்பா புலனுகர்ச்சிக்கு எதிரானதுதான்.
But it's also a kind of sense gratification.
ஆனா அது ஒரு வகையான புலனுகர்ச்சி தான்.
I immediately when I saw that yogi, that was 1989 Ardha Kumbh Mela, sitting on thorns in the roadway, I thought, why is he doing it in the roadway? So that everyone can see him. That's a kind of sense gratification, that they'll see him and be impressed.
1989 Ardha Kumbh Mela paadi kumbh mela nerathula naanga irundappa paarthen oru yogi vandu andha mulla mela ukkarndhan. அவன் வந்து மக்கள் போற வழிப்பாதையில உட்கார்ந்துருந்தான். ஏன் அவன் வழிப்பாதையில உட்கார்ந்துருக்கணும்? மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் பார்த்து என்ன வந்து பாராட்டுவாங்க, என்ன நினைச்சு என்ன வந்து பெருமையா நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு புலனுகர்ச்சி அவங்க கிட்ட இருந்தது.
So there may be some minor austerities that we accept for the sake of pleasing Krishna.
So அதனால கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு சில சின்ன சின்ன தவங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளலாம்.
We may fast on Ekadashi, we may not eat anything or take any water.
நம்ம வந்து ஏகாதசி என்று விரதம் இருக்கலாம், எதுவுமே சாப்பிடாம இருக்கலாம், தண்ணீர் கூட குடிக்காம இருக்கலாம்.
So that is done for the pleasure of Krishna, not just not eating but utilizing the time for engaging in Krishna kirtan. That is favorable for Krishna consciousness.
So அது வந்து நமக்கு பிரயோஜனமானது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கானது. வெறுமனை சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது, அதுக்கு பதில அந்த நேரத்தை கிருஷ்ணருடைய கீர்த்தனத்தை கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நம்ம உபயோகப்படுத்துறது.
So by austerity the heart should not become hard like that of the yogis.
நம்ம தவங்களை செய்யறது மூலமா நம்மளுடைய இதயமானது யோகிகளை கூட கடினமாயிடக்கூடாது, கல்லாயிடக்கூடாது.
The devotee is determined and humble. He is determined to be humble.
பக்தன் மன உறுதியோட இருக்கான், பணிவோடையும் இருக்கான். அவன் வந்து பணிவோட இருக்கணும் அப்படிங்கிற மன உறுதியோட இருக்கான்.
He is determined to overcome the wavering of the mind.
மனதினுடைய மனம் அலைபாது கொண்டு இருக்கக்கூடியத கட்டுப்படுத்துறதுல அவன் மன உறுதியோட இருக்கான்.
Determined to serve Krishna in all circumstances.
Ella soonilayum Krishnarukku seva pandrathukku thayara irukkom.
Is there any question about this?
Idhila edhavadhu kelvigal irukka?
Yeah, what's the question?
Maharaj in Vrindavan parikrama. Maharaj in Vrindavan parikrama, we can see some devotees making this 108 pranams. And going around with keeping some stones after keeping other places. Whether it is austerity and what kind of austerity.
Say it in Tamil.
Vrindavan parikramathula, Govardhana parikramathula, nariya yogigal ma edukkravanga 108 kalla oru edathil innoru edathil eduthu vechi round up parikram pannittu varanga. Idhu endha vidhamana oru dharmamendru nam maharaja kekkar.
Well, it's definitely austerity. There's no need to ask that.
இது கண்டிப்பா ஒரு வகையான தவம் தான். அதுக்கு அது தவமா இல்லையான்னு கேட்கறதுக்கான அவசியமே இல்ல.
That is a kind of austerity that is done for the pleasure of Krishna.
அது கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யப்படக்கூடிய ஒரு வகையான தவம்.
Performing parikrama in that way.
அந்த மாதிரி பரிகிரமம் பண்றதுங்கிறது அது போன்ற ஒரு வகையான.
The idea is that one offers obeisances at each one offers dandavat at each point. That's the idea.
கருத்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிலையிலும் ஒருத்தர் வந்து பகவானுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணார், விழுந்து வணங்குறார்.
We can do also, but we don't generally recommend so much.
நம்மள அந்த மாதிரி பண்ணலாம், ஆனா பொதுவா நம்ம அதை வந்து சிபாரிசு செய்யறது கிடையாது.
Better you go out and distribute Prabhupada's books.
அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, நம்ம வெளியில போய் பிரபுபாருடைய புத்தகங்களை விநியோகம் பண்றது.
That's also austerity.
Adu thavanam.
But that benefits others.
Ana adu mattavangalukku palana kodukkudiyada.
That's pleasing to Srila Prabhupada. We get his mercy by doing so.
Adu Srila Prabhupadarku romba pidithamanada irukku. Avarude karunaiya nam appadi seiyradhu moolama perarom.
In the Sankirtan movement, we don't just perform activities for our own advancement, but we always think how we can help others also.
இந்த சங்கீர்த்தன இயக்கத்துல நான் எப்படி என்னுடைய கிருஷ்ண பக்தியை பார்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்கான செயல்களை மட்டும் நம்ம செய்யறது கிடையாது, மற்றவங்களுக்கு எப்படி நம்ம வந்து உதவி செய்யலாம் அப்படிங்கிற செயல தான் நம்ம ஈடுபடுறோம்.
You have another question? No. Give them mic.
Suppose a person is trying to become a devotee. And he is performing the rules and regulations given by his sastras, prescribed by his kind. And he is performing all the activities. And sometimes his determination falls down, then again coming up, like this zigzag until he is end up there.
Was that the last thing you said? Determination down?
Goes up and down.
Yeah, then?
Exactly. Will it continue till the end of life?
So, what do you think?
Yes, say it in Tamil.
அதாவது பக்தருடைய பக்தரால் ட்ரை பண்ணக்கூடிய உறுதி வந்து ஒரு சில டைம் நல்லா இருக்கும், சில சமயம் கொஞ்சம் கீழே இறங்கும், சில சமயம் அப்புறமையாக போகும். இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்க்கையில முடிவு வரைக்கும் போச்சுன்னா என்ன நடக்கும்? இதுதான் கேள்வி.
What will happen? Well, you pick up in the next life where you finished in this one.
என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இந்த வாழ்க்கையில என்ன நிலையில விட்டீங்களோ அந்த நிலையில இருந்து நீங்க அடுத்த வாழ்க்கையில ஆரம்பிப்பீங்க.
So you may be born again and take up bhakti again and again, up and down, up and down, up and down.
நீங்க மறுபடி பிறப்பீங்க, மறுபடி பக்தி எடுத்துவீங்க, மறுபடி மேலே கீழ போயிட்டே இருப்பீங்க.
That's why bhutya dhriti grihitaya is mentioned here. One should have the intelligence to become determined.
ஒருத்தர் மன உறுதி அடையணும் அப்படிங்கிற அளவுக்கு புத்திசாலித்தனத்தோட இருக்கணும்.
When you say determination goes up and down, that's not determination.
மன உறுதி மேலே கீழே போகுது அப்படின்னா அது மன உறுதியே கிடையாது, அங்க உறுதி இல்ல.
Determination means it doesn't go up and down.
மன உறுதி அப்படின்னா அது மேலே கீழே போறதுங்கிறது கிடையாது.
So we have to, by intelligence, based on knowledge, on Shastra, we have to decide what we want.
சாஸ்திரத்திலிருந்து பெறப்பட்ட அறிவு அறிவு அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய புத்தியினால நமக்கு எது தேவை அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும்.
What do you want? You want to go up and down, up and down, up and down, life after life, or you want to go to Krishna?
நம்ம மேலையும் கீழே மேலையும் கீழே மேலையும் கீழே வாழ்க்கை முழுக்க மாறி மாறி எல்லா துறையிலையும் போறது நினைக்கிறோமா இல்ல கிருஷ்ணகிட்ட போறது நினைக்கிறோமா நம்ம முடிவு பண்ணணும்.
We have to do whatever is required to go to Krishna.
Krishna kitta poradhukku edhella theviyanado adhella nam seyyadhu thayara irukkom.
So everything we do should be for what is favorable for advancing in Krishna consciousness.
அதனால நம்ம எதெல்லாம் செய்றோமோ எல்லாமே வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைறதுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அத்தகைய செயல்களை செய்யணும்.
All right, so what time is the RT called it around?
Yeah, it's supposed to be.
All right, well, if there's no other question, then we'll give him the mic.
ஜோதிட ரீதியா சில உணர்வுகளுக்கும் வரும் ஒரு இயக்க கோள்கள் இயக்கிறதுனால உணர்வுகள் மாறுதுன்னு சொல்றாங்க. அப்படி அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி இந்த இயக்க இதை வந்து கிருஷ்ண உணர்வை தொடர்ந்து உறுதியை
பார்க்கப்பட்ட According to astrology, the mental consciousness, the state of mind changes time to time. So how to keep determination in Krishna consciousness in spite of that?
According to astrology, according to anything. You don't need to be an astrologer to understand that.
நம்மளுடைய மனநிலை மாறுபட்டு கொண்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஜோதிடரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனம் மாறிட்டே தான் இருக்கும்.
You take to this process of Krishna consciousness.
இங்க கிருஷ்ண பக்தியினுடைய வழிமுறையை நீங்க ஏற்றுக்கோங்க.
Under the guidance of devotees.
பக்தர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ.
You know, it's not just a matter of chanting 16 rounds and following four principles.
வெறும் 16 மாலை ஜெபம் பண்ணி நாலு கட்டுப்பாடு விதிமுறைகளை கடைபிடிக்கிறது மட்டும்தான் பக்தின்னு கிடையாது.
We should be prepared to take direction also.
நம்ம மற்றவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று
வழிகாட்டுதலை பின்பற்றதுக்கும் தயாரா இருக்கணும். You see, everything we do, we should organize our lives. Prabhupada writes, we should organize our lives in a way that we cannot but think of Krishna 24 hours a day.
நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் சரி பிரபுபாதர் ஒரு கடிதத்தை எழுதுற நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னா நம்ம 24 மணி நேரம் கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருக்கணும், கிருஷ்ணரை மறக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைக்கணும்.
So we should take direction on how to organize our lives so that we can at least think of Krishna some of the day, and then we can eventually come to the point of remembering Krishna all the day.
நம்மளுடைய நாள்ல ஏதோ கொஞ்ச நேரமாவது நம்ம கிருஷ்ணரை தினசரி நினைக்கிறதுக்கு உதவி செய்யற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வடிவமைக்கணும். அதன் மூலமா படிப்படியா எப்பவுமே கிருஷ்ணரை நினைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வர முடியும்.
Yeah, you wanted to ask a question. Who is that? Yeah.
Our determination is based on our senior devotees who is guiding us, and some of our the devotees suddenly part of our situation is also shaking. So in this situation, how we should
say in Tamil?
நம்மளுடைய மன உறுதி வந்து மூத்த பக்தர்களுடைய மன வழிகாட்டுதலுக்கு திடீர்னு வந்து அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய உறுதியும் வந்து மாற்றம் கண்டுது. இந்த மாதிரி நிலையில வந்து நம்ம எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது?
Are you in that situation?
Yes. Sometimes I saw that.
Anyone guiding you fell down?
Not exactly guiding.
Then why, what's the use of the question? What's the point? Now what will happen if, you know, someone in Pakistan drops an atom bomb on this temple? Well, if it happens, you know, we'll think about it, if we're alive to think in this body to think about it. Otherwise, what's the point of discussing it? If you don't have faith that the people guiding you are fit to do so, then don't follow them. And then you have to follow your own mind. Just a second. Could we turn all these cell phones off? This is ridiculous, you know. Throughout the whole class, they're going off all the time. It's just a basic etiquette. You should turn it off when you come into a lecture.
இது ஒரு அடிப்படையான ஒரு நன்மடத்தை. நீங்க ஒரு சொற்பொழிவுக்கு வரும்போது உங்களுடைய செல்போனை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது.
Anyway, did you translate that, what I said?
So you're கேக்குறாரு, நம்ம வந்து நம்மள வழிகாட்டிட்டு இருக்கவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுடைய மன உறுதியை பாதிக்கணும் அப்படின்னு. மாற கேட்டா உங்களை வழிகாட்டிட்டு இருந்தவங்க யாராவது வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு நேரடியா அப்படி இல்லை அப்படின்னு. அப்ப அதை பத்தி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நம்ம வந்து நடக்காத ஒரு விஷயத்த வந்து பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லாதது. இப்ப திடீர்னு பாகிஸ்தான் வந்து நம்ம கோயில் மேல குண்டதை போட்டா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு கேள்வி ஆயிடுது. அதனால நம்ம வந்து நம்ம அந்த அத்தகைய விஷயங்கள் அவசியம் என்ன நம்ம நம்மளை வழிகாட்டக்கூடிய பக்தர்கள் மேல நம்ம நம்பிக்கையோட நம்ம வந்து முன்னேறி போயிட்டு இருக்கணும். அப்படி நம்மளை வழிகாட்டுறவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்ப நம்ம யார் மேல நம்பிக்கை இருக்கோ அந்த பக்கம் போகணும். இப்போ அப்படி இல்லைன்னா யார் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நம்மளோட மனதை நம்ம பின்பற்ற மாதிரி ஆயிடும். அது வந்து உச்சிதமானது.
All right, so everyone should have arati, yeah? All right, Hare Krishna.
Hare Krishna.